அன்பிற்கினிய நெஞ்சங்களே, மணவை .com வழங்கும் ஞாயிறு சிறப்பு திருவழிபாடு.
ஆண்டின் பொதுக்காலம் மூன்றாம் ஞாயிறு.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எண்ணிலடங்காத நன்மைகளை நம் வாழ்வில் செய்து கொண்டிருக்கின்ற நம் தேவாதி தேவனை போற்றி புகழ்ந்து பாடுவோம்.
வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 9 வசனங்கள் 1-4 வரை. முற்காலத்தில் சபலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் ஆண்டவர் அவமதிப்புக்கு உட்படுத்தினார். பிற்காலத்திலோ பெருங்கடல் வழிப்பகுதி, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பு, பிற இனத்தார் வாழும் கலிலேயா நாடு ஆகிய பகுதிகளுக்கு மேன்மை வரச் செய்வார். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சி உருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
திருப்பாடல் 27.
வாசகம். புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, வசனங்கள் 10-13 மற்றும் 17 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்வது இதுவே. நீங்கள் ஒத்த கருத்துடையவர்களாயிருங்கள். உங்களிடையே பிளவுகள் வேண்டாம். ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். என் நண்பர்களே, உங்களிடையே சண்டை சச்சரவுகள் இருப்பதாக குலோயி வீட்டார் எனக்கு தெரிவித்துள்ளனர். நான் இதை சொல்ல காரணம், உங்களுள் ஒவ்வொருவரும் நான் பவுலை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் அப்பல்லோவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கேபாவை சார்ந்துள்ளேன் என்றோ, நான் கிறிஸ்துவை சார்ந்துள்ளேன் என்றோ சொல்லிக் கொள்கிறீர்களாம். கிறிஸ்து இப்படி பிளவுபட்டாரா? அல்லது பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்? அல்லது பவுலின் பெயரிலா நீங்கள் திருமுழுக்கு பெற்றுக்கொண்டீர்கள்? திருமுழுக்கு கொடுப்பதற்கல்ல, நற்செய்தியை அறிவிக்கவே கிறிஸ்து என்னை அனுப்பினார். மனித ஞானத்தின் அடிப்படையிலான சொற்களில் இந்நற்செய்தியை அறிவித்தல் ஆகாது. அவ்வாறு அறிவித்தால் கிறிஸ்துவின் சிலுவை பொருளற்று போய்விடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மத்தே எழுதிய நற்செய்தி, அதிகாரம் 4, வசனங்கள் 12-23 வரை. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமர்ந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழிப்பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரையுருளில் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்றத் தொடங்கினார். இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார். ஒருவர் பேதுரு எனப்படும் சீமோன், மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா. மீனவரான அவ்விருவரும் கடலில் வலைவீசி கொண்டிருந்தனர். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார். அவர்கள் செபதேவியின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர். அவர்கள் தங்கள் தந்தை செபதேவியின் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களையும் அழைத்தார். உடனே அவர்கள் தங்கள் படகையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பொதுக்காலம் 3 ஞாயிறை கொண்டாடுகின்றோம். இளைஞன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அவ்வழியே வந்த பெரியவர், தம்பி, எத்தனை ஆடுகள் மேய்க்கின்றாய் என்று கேட்க, எதன் எண்ணிக்கையை கேட்கிறீர்கள், கருப்பு ஆட்டின் எண்ணிக்கையையா அல்லது வெள்ளை ஆட்டின் எண்ணிக்கையையா என்று பதில் கேள்வி கேட்டான். பெரியவர், கருப்பு ஆடுகளின் எண்ணிக்கை என்ன என்று கேட்டார். 25 என்று பதில் வந்தது. வெள்ளையாடுகளின் எண்ணிக்கை என்ற கேள்விக்கும் 25 என்ற பதிலே வந்தது. இருவருக்கும் இடையேயான உரையாடல் தொடர்ந்தது. உன்னிடம் உள்ள ஆடுகளுக்கு என்ன மேய கொடுக்கிறாய் என்று கேட்ட பெரியவருக்கு, எந்த ஆட்டை குறித்து கேட்கிறீர்கள், கருப்பு ஆட்டையா அல்லது வெள்ளை ஆட்டையா என்று பதில் தந்தான் இளைஞன். கருப்பு ஆடுகளுக்கு என்ன மேய தருகிறாய் என்று கேட்கும்போது கருவேல மர காய்கள் என்றும், வெள்ளை ஆடுகளுக்கு என்று கேட்கும்போது கருவேல மர காய்கள் என்றும் பதில் தந்தான். பெரியவர் லேசாக எரிச்சல் அடைந்தார். எனினும் எரிச்சலை அடக்கி கொண்டு, உன்னிடமுள்ள ஆடுகள் ஒரு நாளைக்கு எவ்வளவு பால் தருகின்றன என்று கேட்டார். எந்த ஆட்டை கேட்கிறீர்கள், கருப்பு ஆட்டையா அல்லது வெள்ளை ஆட்டையா என்று கேட்க பெரியவரும், கருப்பு ஆடுகள் எவ்வளவு பால் தருகின்றது என்றார். அரைப்படி பால் என்று பதில் வந்தது. அப்படியானால் வெள்ளை ஆடுகள் என்ற கேள்விக்கு அதுவும் அரைப்படி பால்தான் என்றான் இளைஞன். பெரியவர் எரிச்சலின் உச்சத்திற்கு சென்றார். உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? ஏன் கருப்பாடுகள் வெள்ளையாடுகள் என ஒவ்வொரு முறையும் பிரித்து பிரித்து பேசுகிறாய் என்று கோபத்துடன் கேட்டார். இளைஞன் கொஞ்சமும் பதட்டப்படாமல், தயவு செய்து கோவப்படாதீர்கள், நான் அவ்வாறு சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இதோ இந்த கருப்பு ஆடுகளெல்லாம் இருக்கின்றன அல்லவா, அவை அனைத்தும் எனக்கு சொந்தமானவை என்று சொல்ல, பெரியவர் ஆர்வமுடன், ஓ அப்படியா, அப்படியென்றால் வெள்ளையாடுகள் யாருக்கு சொந்தம் என்று கேட்க, இளைஞனோ கொஞ்சமும் உணர்ச்சி வசப்படாமல், அவையும் எனக்குத்தான் சொந்தம் என்றானாம். இதுதான் மனித சிந்தனை. எதையும் பிரித்து பார்க்க பழகி போய்விட்டது. நான் நீ, எனது உனது, படித்தவன் படிக்காதவன், கருப்பர் வெள்ளையர் என்று பிரித்து பார்க்கும் மனோபாவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலக அளவில் ஏழை நாடுகள், பணக்கார நாடுகள் என்ற பிரிவு, நாடு அளவில் ஜாதிய பிளவுகள், குடும்ப அளவில் மாமியார் மருமகள் என்ற பிளவு, ஏன் தனி மனித அளவில் கூட ஒவ்வொரு மனிதனும் பிளவுபட்ட மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அந்தரங்க வாழ்க்கை ஒன்று, அம்பல வாழ்க்கை வேறொன்று என்றும், உணர்வையும் சிந்தனையையும் இணைத்து செல்ல முடியாமல் தத்தளிக்கக்கூடியவனாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இப்படி பிளவுபட்ட சிந்தனை எல்லா இடங்களிலும் வேரூன்றி இருப்பதை இந்த இரண்டாம் வாசகம் சுட்டி காண்பிக்கின்றது. அவசியமில்லாத ஒன்றை, அதாவது யார் திருமுழுக்கு கொடுத்தார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து கொண்டு பிரிவினை சிந்தனைகளில் ஆட்டம் போட்டு கொண்டிருந்த கொரிந்து நகர கிறிஸ்தவர்களை புனித பவுல் கொஞ்சம் கடுமையாகவே சாடுகிறார். கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாரத்தை கொண்டாடுகின்ற சூழ்நிலையில் நமக்குள் இருக்கும் பிரிவினைகளையும் பிளவுகளையும் பற்றி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இன்றைய உலகை ஆட்டி படைக்கும் காரிருள் பிரிவினைவாத சிந்தனைகளே. நான் நீ என்று பிரித்து பார்த்து கொண்டும், ஒருவரை ஒருவர் அழித்து கொண்டும், தாக்கிக் கொண்டும், எதிரிகளாக பாவித்து கொண்டும் இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒற்றுமை இல்லையேல் ஒருமிக்க அழிவோம் என்ற அடிப்படை உண்மையை கூட மறந்துவிட்டோம். துரதிருஷ்டவசமாக இன்றைய உலகை ஆட்டி படைக்கும் நுகர்வு கலாச்சாரம் தனி மனிதனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கின்றதே ஒழிய, உறவு வாழ்க்கையையும் கூட்டு முயற்சியையும் ஊக்கப்படுத்தக்கூடியதாக இல்லை. விளையாட்டு உட்பட எல்லா துறைகளிலும் தனி மனிதர்கள் சாதனையாளர்களாக காட்டப்படுகிறார்கள். கூட வாழ்வோர்களை குப்புற தள்ளிவிட்டு கோபுர உச்சிக்கு ஏறி செல்வது சாதனையாக கொண்டாடப்படுகிறது. இத்தகைய இருளான பிரிவினை சிந்தனைகளை களைந்து வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இறைமகன் இயேசு ஒற்றுமையின் அவசியத்தை நற்செய்தியில் ஆங்காங்கே சுட்டி காட்டுகிறார். தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக என்று ஜெபித்தார். இரண்டு மூன்று பேர் என் பெயரால் எங்கு கூடி ஜெபிக்கின்றார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கின்றேன் என்று சொல்வதன் மூலம் கூடி ஒற்றுமையாக ஜெபிக்க அழைப்பு விடுவிக்கிறார். கூடி ஜெபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்பது நாம் அனைவரும் அனுபவபூர்வமாக அறிந்த ஒன்றுதானே. குழுவிலிருந்து தங்களை பிரித்து தங்களை முன்னிலைப்படுத்த விரும்பிய சபதேவியின் மக்களான யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரின் மனநிலையை கடிந்து கொண்டார். தனி மனிதர்களாக பணி செய்வதை விட இணைந்து பணி செய்வதே நிறைய பலன் தரும் என்று உணர்ந்து தன்னோடு சீடர்கள் எனப்படும் குழுவை இணைத்து கொண்டார். நீங்கள் பாவிகள், நாங்கள் நீதிமான்கள் என்று சமுதாயத்தை கூறுபோட்ட பரிசேயர்கள் முதலான சக்திகளுக்கு சாட்டையடி கொடுத்தார். நமக்குள் இருக்கும் பிரிவினைகளே நாம் அறிவிக்கும் நற்செய்தியை பிறர் கேட்டு நம்புவதற்கு தடையாக இருக்கிறது என்கிறார் திருத்தந்தை இரண்டாம் பவுல். புனித பிரான்சிஸ்க அசிசியாரின் ஆண்டவரே, என்னை உமது அமைதியின் கருவியாக்கும் என்ற ஜபமே நமது ஜபமாக வாழ்நாள் முழுவதும் இருக்கட்டும். சிற்றெண்ணம் படைத்த சின்ன மனிதர்கள், விதைப்பதெல்லாம் பிரிவினை விதைகள், ஒற்றுமை ஓங்க உலகில் உழைப்போர் உன்னத கடவுளின் உயரிய படைப்புகள்.
எங்கள் அன்பின் தெய்வமே, கடந்து சென்ற நாட்களில் எங்களை கண்மணி போல் காத்து வந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வருகின்ற நாட்களில் உமது கரம் எங்கள் எல்லோர் மேலும் இருப்பதாக. பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு. இறைவன் பெரிய காரியங்களை செய்வார் என்று நீர் கொடுத்த வாக்கு தத்தத்திற்காக உம்மை துதிக்கிறோம். வனாந்திரமான எங்கள் வாழ்க்கையை செழிப்பாக மாற்றும். எங்கள் குடும்ப வருமானங்களில் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதங்களை தாரும். வெளிநீர் மல்க வேண்டுகின்றோம் இறைவா. எங்கள் நாடுகளில், எங்கள் வீதிகளில், எங்கள் வீடுகளில் எவ்வித பிணி நோய் அணுகாமல் சங்கடங்களின்றி யாவரும் சுகமாய் வாழ அருள் பொழிவீராக. எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற பாவங்கள், சாபங்கள், வியாதிகள் யாவும் உமது வல்லமையினால் விரட்டப்படுவதாக. எங்கே இரண்டு அல்லது மூன்று பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே நீர் இருப்பதாக கூறியிருக்கிறீர். இதோ எங்களோடு உம்மை நோக்கி வேண்டும் அனைவரும் உமது பிரசன்னத்தை இப்போது பெற்றுக்கொள்வார்களாக. அவர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் உமது அடைக்கலத்தில் வைத்து காத்துக்கொள்வீராக. இனி வரும் நாட்கள் எங்களுக்கு வழமை மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்று உம்மை வேண்டுகிறோம். இறைவா, எங்கள் கவலைகள் அனைத்தும் அழித்து நாங்கள் மனநலமும் புது வளமும் பெற்று மகிழ உம்மை வேண்டுகிறோம். ஆமென்.
கடற்கரையோரம் இயேசு வந்தாரு, அங்கு பேதுருவும் அந்திரையாவும் நிற்க கண்டாரு. கடற்கரையோரம் இயேசு வந்தாரு, அங்கு பேதுருவும் அந்திரையாவும் நிற்க கண்டாரு. என் பின்னே வாருங்கள் என்றழைச்சாரு, என் பின்னே வாருங்கள் என்றழைச்சாரு. இனி மனிதர்களை அன்பினாலே பிடிக்க சொன்னாரு, இனி மனிதர்களை அன்பினாலே பிடிக்க சொன்னாரு. கலிலேயா நாட்டுக்காரங்க, நாங்க படகேறி மீன் பிடிப்பவங்க. கலிலேயா நாட்டுக்காரங்க, நாங்க படகேறி மீன் பிடிப்பவங்க. யாக்கோபும் யோவானும் கடற்கரையோரம் கிழிஞ்சிருந்த வலைகளையே பழுது பார்த்தாங்க. யாக்கோபும் யோவானும் கடற்கரையோரம் கிழிஞ்சிருந்த வலைகளையே பழுது பார்த்தாங்க. அந்த நேரம் அங்கு வந்த அன்பு இயேசுவோ, அந்த நேரம் அங்கு வந்த அன்பு இயேசுவோ. என் பின்னே வாருங்க என்றழைச்சாரு, நீங்க என் பின்னே வாருங்க என்றழைச்சாரு. கலிலேயா நாட்டுக்காரங்க, நாங்க படகேறி மீன் பிடிப்பவங்க.
கலிலேயா நாட்டுக்காரங்க, நாங்க படகேறி மீன் பிடிப்பவங்க.
அன்பரேசு அழைச்சாருங்க, அன்பரேசு அழைச்சாருங்க. அந்த இன்பக் கதையை கொஞ்சம் கேளுங்க, அந்த இன்பக் கதையை கொஞ்சம் கேளுங்க.
கலிலேயா நாட்டுக்காரங்க,
நாங்க படகேறி மீன் பிடிப்பவங்க.
அன்பு நெஞ்சங்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களையும் மற்ற அனைவரையும் இறைவன் ஆசீர்வதிக்க இப்போது தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், தூய ஆவி உங்களை என்றும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நெஞ்சங்களே, நீங்கள் இதுவரை கேட்டது www.manavai.com வழங்கிய ஞாயிறு சிறப்பு வழிபாடு. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கேளுங்கள். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்கள் விமர்சனங்கள், கருத்துக்கள், ஆலோசனைகளை www.manavai.com க்கு மின்னஞ்சல் மூலம் எழுதுங்கள். நன்றி. அன்புடன், ஃபாதர் டெனிஸ் வாய்ஸ்.